கவிதை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை புதுகை ஃபிலிம் சொசைட்டியின் நிறுவனர் மற்றும் செயலாளர் திரு எஸ் இளங்கோ அவர்கள் சமூக பார்வையில் உலக சினிமா என்ற தலைப்பில் பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் திரு நாகநாதன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 நம்முடைய நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஐயா இளங்கோ சார் அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்கிறோம். ஐயா வணக்கம்.
என்னுடைய பெயர் எஸ் இளங்கோ. கலை இலக்கிய ஆர்வலர் என்ற முறையில் வந்து 1986 முதல் புதுகை திரைப்பட சங்கம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி அந்த திரைப்பட சங்கத்தின் மூலமாக உலகளாவிய மொழிகளில் இருக்கக்கூடிய திரைப்படங்களை புதுக்கோட்டைக்கு கொண்டு வந்து 86 முதல் நாங்கள் திரையிட்டு கொண்டிருக்கிறோம். 86 காலத்தில் வந்து அப்போல்லாம் வந்து ஃபிலிம் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. 16 mm 35 mm வந்து திரைப்படங்கள் இருக்கும். ஸோ அப்போ ஆரம்பித்து இன்று வரைக்கும் டிஜிட்டல் வடிவத்தில் இன்றைக்கு திரைப்படங்கள் இருக்குது. ஸோ இன்றைக்கு வரைக்கும் அந்த திரைப்படங்களை திரையிடணும். ஒரு திரைப்பட உலக திரைப்பட ஆர்வலர் அப்படின்னு நான் சொல்லலாம். கவிதைகள் எழுதுவேன், கட்டுரைகள் எழுதுவேன், ஒரு எழுத்தாளர் என்றும் சொல்லிக்கொள்ளலாம்.
ஐயா, இப்போ இந்த உலக சினிமா அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த உலக சினிமா அப்படிங்கிறதுனுடைய எல்லை என்ன, அது எப்படிங்க ஐயா உலக சினிமா அப்படின்னு எதை கொண்டு அதை வரையறுக்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
இது வந்து ஒரு பெரிய ஒரு வரலாறு தேவைப்படுது சொல்கிறதுக்கு. என்ன அப்படின்னா, திரைப்படங்கள் வந்து போன நூற்றாண்டின் துவக்கத்திலிருந்து திரைப்படங்கள் வந்து ஒவ்வொரு நாட்டிலையுமே வந்து அந்த தொழில்நுட்பம் வந்து எல்லா நாட்டுக்கும் போய்விட்டது. ஸோ உள்ளூரில் வந்து உள்நாட்டிலேயே நிறைய திரைப்படங்கள் தயாரிக்கிறாங்க. இப்போ இந்தியாவில் வந்து பல மொழிகளில் திரைப்படங்கள் எடுக்கிறாங்க. உலகத்தின் பல நாடுகளில் அவங்கவுங்களுடைய நாட்டு மொழிகளில் திரைப்படங்கள் எடுக்கிறாங்க. இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு ஜெர்மன் நாட்டு திரைப்படத்தை, இத்தாலி நாட்டு திரைப்படத்தை, ஜப்பான் நாட்டு திரைப்படத்தை, அல்லது கொரிய நாட்டு திரைப்படத்தை, சீன நாட்டு திரைப்படத்தை பார்க்கணும் அப்படின்னா வந்து தியேட்டர்களில் நீங்கள் பார்க்க முடியாது. எனவே தான் வந்து திரைப்பட சங்கங்களை வந்து அவங்க அமைச்சுக்கிட்டாங்க. இந்த திரைப்பட சங்கங்கள் வந்து திரைப்பட சங்கங்கள் வழி ரசிகர்களுக்கு பல்வேறு அயல்நாட்டு திரைப்படங்களை கொண்டு வந்து சேர்த்தாங்க. அப்படி வருகிற பொழுது அதைத்தான் வந்து நம்ம வந்து உலக சினிமா என்று வரையறுத்து கொண்டோம். உலக சினிமா என்பது நம்முடைய மொழி, என்னுடைய தாய்மொழி உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளில் இருக்கக்கூடிய திரைப்படங்களையும் நான் வந்து உலக திரைப்படங்கள் அப்படின்னு சொன்னேன். அது ஏன் உலக திரைப்படம்ன்றது இன்னொரு அதுக்கு ஒரு அர்த்தமாக சொல்லலாம் அப்படின்னா, அது 40களில் 50களில் அந்த திரைப்பட அந்த ஃபிலிம் ஃபார்மேட் 16 mm 35 mm இருந்த காலத்துலேயும் சரி, இன்றைக்கு டிஜிட்டலாக இருக்கிற காலத்துலேயும் சரி, உலகத்தின் எந்த மூலையில் இருக்கிற ஒரு ரசிகனாலையும் இன்னொரு நாட்டினுடைய திரைப்படத்தை பார்க்க முடியும். அப்படி வந்து எந்த ஒரு நாட்டு திரைப்படத்தையும் ஒருத்தர் பார்க்க முடியும் அப்படின்னும் போது, அவர் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன படம் பார்க்குறீங்க அப்படின்னா, நான் ஒரு உலக திரைப்படத்தை பார்த்தேன், அது எந்த மொழி திரைப்படம் வேணுனாலும் இருக்கலாம். அப்போ உலகத்தின் எல்லா திரைப்படங்களையும் நம்ம உலக திரைப்படம், உலக சினிமா அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். நம்ம வந்து
தற்போதைய சூழலில் உலக சினிமா எத்தகைய தேவையை கொண்டுள்ளது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா.
உலக சினிமாவுடைய தேவை அப்படின்னும்போது, இந்த உலக சினிமாவை வந்து 40களில் தான் வந்து அதனுடைய தேவை வந்து துவங்குது. ஏன்னா வந்து 40களில் உலகளாவிய வந்து 2வது உலகப்போர் நடைபெற்றது தெரியும். அதற்கு முன்னாடியும் திரைப்பட ஆக்கங்கள் இருந்தது. அது அமெரிக்காவாக இருக்கட்டும், அல்லது இங்கிலாந்தாக இருக்கட்டும், பிற ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், அல்லது இந்தியாவாக இருக்கட்டும், எல்லா நாடுகள்லையுமே வந்து திரைப்படங்கள் வந்து எடுக்கப்பட்டது. 40களுக்கு அப்புறம் வந்து ஒரு ஐரோப்பிய ரசிகர் வந்து ஒரு ரஷ்ய திரைப்படத்தை பார்க்க விரும்புகிறாரு. ஒரு ரஷ்யாவை சேர்ந்த ஒரு ரசிகர் வந்து ஒரு அமெரிக்க திரைப்படத்தை பார்க்க விரும்புகிறாரு, அல்லது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ரசிகர் வந்து ஒரு ஜப்பானிய திரைப்படத்தை பார்க்க விரும்புகிறாரு. அப்போ இதற்கு என்ன வழி அப்படின்னு அந்த வழியை தேடுகிற பொழுது திரைப்பட சங்கங்கள் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து நிறுவுகிறாங்க. லண்டனில் அதுதான் வந்து முதல் முதலாக ஒரு ஃபிலிம் சொசைட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. லண்டனில் தான் வந்து ஃபிலிம் சொசைட்டின்னு ஆரம்பிக்கப்படுது. ஸோ 40களுக்கு அப்புறம் 30களுக்கு அப்புறம் 2வது உலகப்போருக்கு அப்புறம் நீங்கள் வந்து 2வது உலகப்போருக்கு முன்னாடி சினிமான்றது அது ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் 2வது உலகப்போருக்கு பின்னாடி சினிமாவினுடைய உள்ளடக்கம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்திற்கு உள்ளானது. இரண்டாம் உலக போருக்கு முன்னாடி நீங்கள் பெரும்பாலான சினிமாக்கள் அப்படின்னு போகும்போது, இப்போ மேற்கத்திய சினிமாக்கள் வந்து பைபிள் கதைகளை அடிப்படையாக வைத்து நிறைய சினிமாக்கள் வந்து கொண்டிருந்தன. இப்போ இந்தியா போன்ற நாடுகளில் நம்முடைய புராணங்களுடைய அடிப்படையாக வச்சு கதைகளை வச்சுக்கிட்டு சினிமா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் 40களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவிலே இதான் நிலைமை. ஆனால் 40களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உண்மையான சமுதாய நிலைமையை வந்து சொல்லக்கூடிய திரைப்படங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. மக்களுடைய வாழ்க்கையை, அந்த போரினுடைய வழியை சொல்லக்கூடிய, போரினுடைய இழப்பை சொல்லக்கூடிய திரைப்படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ யதார்த்தத்தை, மக்களுடைய வாழ்க்கையை அப்படியே சொல்லக்கூடிய திரைப்படங்கள்லாம் 40களுக்கு அப்புறம் வர ஆரம்பிச்சு. ஸோ வந்து நான் இங்கே வேறு மாதிரி சினிமா பார்த்துட்ருக்கேன், இங்கே புராண கதைகள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஐரோப்பாவில் வந்து ஒரு யதார்த்த சினிமா வந்து வெளியில் வருது. அது வந்து புதிய அலை சினிமா அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. அப்போ வரும்போது நான் ஏன்னா அதை பற்றி கேள்விப்படும்போது, அதோட அந்த படத்தை அப்போ நான் பார்க்கணுமே அப்படின்ற ஒரு உந்துதல் வருகிறது. அப்போ அந்த படத்தை இங்கே வரவழைத்து அதை பார்ப்பதற்கான ஏற்பாடு தான் இந்த திரைப்பட சங்கங்கள் வந்து செய்ய ஆரம்பித்தாங்க.
உலக சினிமா மூலமாக சமுதாய சிந்தனைகளை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு செல்வது?
கண்டிப்பாக நம்ம தமிழ் சூழலை எடுத்துக்கிறோமே. இப்போ தமிழ் சூழலில் வந்து 70கள் வரைக்கும் சினிமா அப்படின்னா நம்ம ஒரு மாதிரி சினிமான்றது ஒரு மாதிரி இருந்தது. 70களுக்கு அப்புறம் புதிய இயக்குனர் பாரதி ராஜா போன்ற புதிய இயக்குனர்கள் வந்தாங்க. இன்றைக்கு எப்படி இருக்குது சினிமா அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஒரு ஜெய் பீம் மாதிரி ஒரு படம் வருது. ஸோ வந்து நம்ம வந்து துவக்க கட்ட 60களில் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கதை, அந்த கதையினுடைய நாயகன், அந்த நாயகனுக்கு நேர் எதிராக ஒரு வில்லன், ஒரு நாயகி, அவங்களுக்கு இடையான காதல் மோதல் இப்படின்னு ஒரு ஒரு ஒரே பாணியிலான சினிமாக்கள் தான் வந்து பெரும்பாலும் வரும். அது நடிகர்களை மையப்படுத்தி சில சில மாற்றங்கள் இருக்கும் ஒழிய, சினிமா அப்படின்றது வந்து ஒரு ஒரே மாதிரி, கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கதை அமைப்பு கொண்டதாக இருக்கும். இன்னொன்று வந்து சினிமாவில் இருந்தவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வந்து பெரும்பாலானவர் எல்லாருமே வந்து இது வந்து பொழுதுபோக்குங்க, மக்களுக்கு வந்து இது ஒரு பொழுதுபோக்கு. சினிமா தேட்டருக்கு வந்தாருன்னா ஒருத்தவங்க ரசிகர் வந்தாருன்னா ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து ஆனந்தமாக ஒரு பொழுத போய்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க சினிமாவை வந்து எடை போட்டு வச்சுருந்தாங்க, அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து சினிமா அப்படி அல்ல, அது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது வந்து ஒரு கலை, ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னொன்று, ஆர்ட் வந்து எப்பயுமே கலை என்பது எப்பயுமே வந்து உண்மையை சொல்லக்கூடியது. உண்மையை சொன்னால் தான் அது கலை, உண்மையை மறைச்சா அது கலை கிடையாது. நீங்கள் எந்த ஒரு நடனத்தை எடுத்துக்கோங்க, பாடல் எடுத்துக்கோங்க, ஏதோ ஜனங்கள் பொழுதுபோக்குறதுக்காக ஒன்று எழுதிட்டு பேசிட்டு போகிறதோ அல்லது படத்தை எடுத்து காமிச்சிட்டு போகிறதா இல்லை. கலை என்பது உண்மையை பேசணும், சத்தியத்தை பேசணும். இதுதான் வந்து உலக அளவில் இது கலை, சினிமாவை வந்து ஒரு கலையாக அணுகுகிற ஒரு புதிய போக்கு வந்து வந்தது. இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் ஒரு அந்த ஒரு பாணி வந்தது. அதனால் வந்து சினிமா வந்து இன்றைக்கு வந்து உண்மையிலேயே வந்து சமூகத்திற்கு உதவுகிற மாதிரியான கதைகளை, இன்றைக்கு சமூகத்தினுடைய என்ன இருக்குது, உண்மை நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கதைகளை சொல்லக்கூடிய சினிமாக்கள் தமிழில் இப்போ ஒன்று ரெண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் உலக அளவில் நிறைய வருது. நீங்கள் நான் சமூகத்திற்கு நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா தான் அந்த சமூகத்திற்கு மக்கள் வந்து இப்படிலாம் இருக்கா அப்படின்றது தெரியும். வெறும் ஆடல் பாடல் சண்டை இதோடு போச்சுன்னா அது வந்து அது பொழுதுபோக்காக முடிஞ்சு போயிடும்.
அண்மையில் புதுக்கோட்டையில் உலக சினிமாவில் நடைபெற்றது, அதனுடைய நோக்கங்கள் என்ன, அதனுடைய விளைவுகள் எப்படி இருந்தது?
உலக திரைப்பட விழா நடைபெற்றது. பொதுவாக உலக சினிமாவை வந்து நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஒரு 3 முக்கியமான காரணங்கள். ஒன்று வந்து, முதலாவது காரணம் வந்து, நீங்கள் வந்து ஒரு வேற்றுமொழி வேற்று நாட்டு திரைப்படத்தை பார்க்கும்போது அந்த நாட்டினுடைய நிலம், இங்கே வாழக்கூடிய மக்களுடைய நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்குது. மூன்றாவதாக வந்து இந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கை கலாச்சாரம் பண்பாடு எப்படி இருக்குது, இது வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் வந்து அதுக்கடுத்த மாதிரி வந்து இந்த மக்களுடைய அந்த அயல் மக்களுடைய வாழ்க்கையை பண்பாட்டை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து உலக சினிமா தான் ஒரே வழி இருக்கிறது நமக்கு வந்து வந்து. ஸோ அந்த அடிப்படையில் வந்து உலக சினிமாவினுடைய முக்கியமான ஒரு நோக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், வேறு வேறு மக்களுடைய வாழ்க்கையை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது தான். இப்போ உலக திரைப்படங்களில் வந்து பெரும்பான்மையான படங்கள் வந்து நிஜமாகவே வந்து அந்த மக்களுடைய வாழ்க்கை அப்படியே ஒரு கதையாக சொல்லக்கூடிய படங்கள். அதில் எந்த நம்ம தமிழ் படத்திற்கும் அதுக்கு ரொம்ப நிறைய வித்தியாசம் இருக்கும். ஒரு மலையளவு, மலைக்கும் மடுக்கும் உள்ள வித்தியாச அளவுக்கு இருக்கும்.
ஐயா, பொதுவான திரைப்படங்களுக்கும் உலகளாவிய திரைப்படங்களுக்குமான வேறுபாடு என்ன, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா.
பொதுவாக நாம் அறிந்து வைத்திருக்கிற சினிமா என்பது பொழுதுபோக்கு, இதுதான் பொதுவான ஒரு அபிப்பிராயமாக மக்கள்கிட்ட இருக்குது. இது வந்து இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு கண்ணோட்டம் வந்து சினிமான்றது ஒரு பொழுதுபோக்கு தான். ஆனால் எங்களை போன்ற ஒரு சிறுபான்மையினர் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த சினிமா வந்து வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, சினிமா என்பது ஒரு மக்களுடைய வாழ்க்கையை நிஜமாக சொல்லக்கூடிய ஒரு சாதனம். ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஜெய்பீம் படத்தை எடுத்துங்க, அது ஒரு உண்மை கதையின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு சினிமா. அந்த உண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தை அவங்க ஒரு கதையாக்கி அந்த கதையை வந்து சினிமாவில் கொண்டு வந்து இன்றைக்கி பார்வையாளருக்கு தர்றாங்க. ஓ, இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறா ஒரு அப்படின்றத அந்த படத்தை நம்ம பார்க்கும்போது தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒரு பொதுவான போக்கு என்பதும் ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றுப்போக்கு என்பதும் எப்பயுமே தனித்தனியானது. நாம் வந்து பொதுவான போக்கிலிருந்து ஒரு மாற்று போக்கினை கையில் எடுத்துக்கிட்டு இதுதான் நல்ல சினிமா, இதுதான் உண்மையான சினிமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை வந்து ஒரு பொதுவான போக்கிற்கு கொண்டு வரணும், அது வந்து ஒரு பெரிய போராட்டம் தான். அது நம்ம வந்து கொண்டு வர்றது தான் நம்முடைய வெற்றி இருக்குது.
இப்போ நடைபெற்று முடிந்த புதுக்கோட்டையினுடைய உலக சினிமா விழாவில் புதுக்கோட்டை மக்களுக்கு அது எத்தகைய தாக்கத்தையே இது ஏற்படுத்தியது, அதன் மூலமாக அவங்க என்ன மாதிரியான படங்களை வந்து எதிர்பார்க்குறாங்க, என்ன மாதிரியான படங்களை விரும்புகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
இப்போதைக்கு வந்து உலக திரைப்பட விழாக்கள் என்பது வந்து ஒரு இரண்டு பிரிவினருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால், சினிமாவில் இருக்கிறவங்க, சினிமா துறைக்குள்ளே இருக்கிறவங்க, சினிமா துறைக்குள்ளே இருந்து கொண்டு சினிமாவை இயக்குறவங்க, அல்லது சினிமாவில் தொழில்நுட்ப வேலைகள் செய்கிறவங்க, கதை வசனம் எழுதுகிறவங்க, இது மாதிரி சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு உலகளாவிய அளவில் சினிமா எப்படிலாம் வந்து இன்றைக்கி முன்னேறி வந்துட்டுருக்கு, எந்த மாதிரி சினிமாக்கள் வந்துட்டுருக்கு அப்படின்றத வந்து ஒரு உலக திரைப்பட விழாவுக்கு போய் பங்கேற்பதன் மூலமாக தான் தெரிந்து கொள்ள முடியும். ஒன்று. இன்னொன்று, சினிமா பொழுதுபோக்கு அல்லாமல் அது ஒரு நல்ல ஒரு கலை என்று அறிந்து வைத்திருக்கிற ரசிகர்கள் வந்து ஒரு புதிய சினிமாவை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. இங்கே வந்து தமிழ் சினிமா வந்து ஒரு வெறும் பொழுதுபோக்காக எவ்வளோ நாளைக்கு தான் பார்த்துட்ருக்க முடியும். ஸோ ஒரு புதிய வகையான சினிமாக்களை பார்க்க ரசிகர்கள் விருப்பப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உலக சினிமா என்பது ஒரு பெரிய விருந்து, ஒரு பெரிய தீனி, அது வந்து அவங்களுடைய ரசனைக்கு ஒரு பெரிய தீனியாக அமைஞ்சிருக்கிறது. அதனால தான் வந்து சினிமா துறையில் இருக்கிறவங்க, நல்ல சினிமாக்களை விரும்புகிறவங்க இரண்டு பேருமே, இரண்டு பிரிவினருமே இன்றைக்கு உலக திரைப்பட விழாக்களில் ஆர்வத்தோடு பங்கேற்கிறாங்க. புதுக்கோட்டை திரைப்பட விழாவும் அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் வந்து அந்த தியேட்டரில் கூடி 5 நாட்கள் கூடி ஒரு 23 திரைப்படங்களை கண்டு ரசித்தாங்க.
ஐயா, உலக அளவில் சமூகம் சார்ந்த சினிமாக்கள் எப்படி இருக்கணும், அதை நீ எப்படி பார்க்குறீங்க, அதை பற்றின உங்கள் கருத்து என்ன?
சமூகம் சார்ந்த சினிமான்றது சமூகத்தில் மக்களுடைய சமூக வாழ்க்கை தான், வேறு ஒன்றுமே கிடையாது. மக்களுடைய சமூக வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவருடைய இயல்பான வாழ்க்கை எப்படி இருக்கிறது. பொழுதுபோக்கு சினிமா அப்படின்னா வந்து அங்கே அந்த பொழுதுபோக்கு சினிமாவுக்குள்ளார ஒரு யதார்த்தமான எந்த ஒரு மனிதனையும் நீங்கள் பார்க்க முடியாது ஒரு பொழுதுபோக்கு சினிமாவில். ஆனால் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு சினிமாவில் யதார்த்தமான மனிதர்களை நீங்கள் பார்க்க முடியும். உண்மையிலே அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்க என்பதை பார்க்க முடியும். அவர்கள் போடக்கூடிய ஆடைகள், அவங்க வசிக்கக்கூடிய வீடுகள், அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்ட நஷ்டங்கள், இது எல்லாத்தையுமே வந்து சமூகம் சார்ந்த படங்களை பார்க்க முடியும். ஆனால் பொழுதுபோக்கு படங்களில் நீங்கள் எதுவுமே இது மாதிரி எதுவுமே பார்க்க முடியாது. அதனால் ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்குது.
உலக சினிமா பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் சிந்தனைகளில் எத்தகைய வளர்ச்சி மற்றும் மாற்றங்கள் முன்னேற்றத்தை கொண்டுள்ளது?
பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு நம்ம பேசணும்னா வந்து உலக சினிமாக்களை பொறுத்தளவிற்கு பெண்களுடைய நிலைமையை சொல்லக்கூடிய எத்தனையோ அயல்மொழி படங்கள்லாம் வந்து வந்துட்டுருக்கு. அதே மாதிரி குழந்தைகளுடைய நிலைமையை சொல்லக்கூடிய படங்கள்லாம் வந்துட்டுருக்கு. நாம் வந்து நம்ம பார்க்குற தியேட்டரில் போய் பார்க்குற சினிமா என்பது ஒரு சின்ன வட்டம்தான், அது வந்து ஒரு பொழுதுபோக்கு அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளார கொண்டு வந்து அதுக்குள்ளே அடைச்சிடுறாங்க. ஆனால் வந்து பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உலகத்தின் சரிபாதி மக்கள் தொகை பெண்கள் அப்படின்றாங்க, சரிபாதி இருக்கிறாங்க, எண்ணிக்கையில் சரிபாதி இருக்கிறாங்க. அது எந்த நாட்டுக்கு போனாலும் கிட்டத்தட்ட ஒரு 50% ஒட்டி தான் இருக்கும் அது வந்து. அப்போ சரிபாதியாக இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு உண்மையிலே சொல்லக்கூடிய சினிமாக்கள் வந்து உலகளவில் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்திய மொழிகளில், தமிழில் அந்த அளவுக்கு உலக சினிமாவோ சினிமாக்களோடு ஒப்பிடும்போது நிறையா வருதா அப்படின்னு கேட்டால் வரலை. கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. அது மாதிரி குழந்தைகளுடைய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய படங்கள்லாம் வந்து உலக அளவில் நிறைய வருது, இந்திய அளவில் தமிழ் அளவில் அந்த அளவுக்கு கிடையாது. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு பெண்களுடைய நிலையை சொல்லக்கூடிய, குழந்தைகளுடைய நிலையை சொல்லக்கூடிய ஒரு உலக சினிமாவை பார்க்கிற திரைத்துறையை சேர்ந்த ஒருத்தரோ அல்லது வந்து ஒரு ரசிகனோ வந்து அதை பார்க்கிற பொழுது ஏன் வந்து தமிழில் இந்த மாதிரி சினிமா இல்லை, ஏன் இந்திய மொழியில் இந்த மாதிரி சினிமா இல்லை அப்படின்னு கேள்வி கேட்கும்போது உண்மையிலே ஒரு கேள்வி கேட்கும்போது தான் வந்து அதுக்கு பதில் கிடைக்கும். ஏன் இல்லை இந்த மாதிரி சினிமா ஏன் தமிழில் இல்லை அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு, 10 பேர் கேட்குறாரு, 1000 பேர் கேட்கும்போது தான் வந்து மாற்றம் என்பது வரும். அந்த மாற்றத்திற்கு வந்து வித்திடக்கூடிய பெண்களை குறித்த, குழந்தைகள் குறித்த உலக சினிமாக்களை நம்ம தொடர்ந்து திரையிடணும் பார்க்கணும்.
ஐயா, புதிய உலக சினிமா மற்றும் புதிய கோணங்களில் சினிமா எடுக்கக்கூடிய ஆர்வம் உள்ள இளம் படைப்பாளிகளுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஆலோசனைகள் சொல்கிறீங்க?
சினிமாவில் முதல்ல ஆர்வம் வேணும். சினிமானாலே ஒரு பெரிய ஒரு வந்து எந்த ஒரு துறையிலையும் வந்து ஒருத்தர் வந்து பெரிய ஆளாகணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்வம் இருக்கணும். திரைத்துறையில் உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குது? திரைப்படத்தை இயக்குவதில் ஆர்வம் இருக்கா, இல்லை அதற்கு அதில் பல்வேறு தொழில்நுட்ப பிரிவுகள் இருக்குது, கேமராவை இயக்கிறது இருக்குது, ஒளிப்பதிவு இருக்குது, எடிட்டிங் இருக்குது, இது மாதிரி பல்வேறு துறைகள் இருக்குது. ஸோ யாருமே வந்து தனக்கு எந்த துறையில் ஆர்வன்றதை பொறுத்து அவங்க வந்து சினிமா துறையில் இயங்கலாம். அப்படி வந்து தொடர்ச்சியாக அதை வந்து கற்றுக்கொண்டு இயங்குவதன் மூலமாகத்தான் வந்து எந்த ஒரு தனிநபரும் வந்து தன்னை வந்து சினிமா துறையில் வந்து ஒரு பெரிய ஆளாக வளர்த்து கொள்ள முடியும்.
இந்த கல்வி, கலை, இலக்கியம் உள்ளிட்ட துறைகளில் உங்கள் பார்வையில் உலக சினிமா எப்படி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
சினிமாவே வந்து கலை தான், சினிமாவே வந்து கல்வி தான், ஏன்னா இது ரெண்டும் ஒன்று தான் என்னைய பொறுத்தளவிற்கு. அதனால் வந்து இந்த அளவிற்கு நம்ம எப்படி வந்து புத்தக வாசிப்பு என்பது நம்முடைய அறிவை விசாலப்படுத்துகிறதோ, அது மாதிரி உலக சினிமாக்களை பார்க்க பார்க்க நம்முடைய அறிவும் விசாலப்படும். அப்படி ஒரு பெரிய வாசிப்பும் இது மாதிரி உலக திரைப்படங்களை தொடர்ந்து பார்ப்பதும் தான் வந்து ஒரு மனிதனுடைய அறிவை விசாலப்படுத்தும். அப்படி விசாலப்படுத்துவதன் மூலம் நீங்கள் உங்களை வந்து முன்னேற்றிக் கொள்ள முடியும்.
உலக திரைப்படங்களில் பயன்படுத்தப்படக்கூடிய உயர் தொழில்நுட்பம் மற்றும் அதை கையாளும் முறைகள் என்னென்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
நீங்கள் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியான தொழில்நுட்பம் சினிமாவில் இருந்தது அப்படின்னா அது இன்றைக்கு இல்லை, எவ்வளவோ மாறி போச்சு. இன்றைக்கி வந்து கேமராவாக இருக்கட்டும், அல்லது எடிட்டிங்காக இருக்கட்டும், சவுண்டு ரெக்கார்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே இன்றைக்கி வந்து கேமராவினுடைய மாற்றமே இன்றைக்கு வந்து பெரிய அளவிற்கு வந்துருச்சு. நவீன கேமராக்கள் வந்துருச்சு. ஒரு காலத்தில் வந்து வானத்திலிருந்து கீழ் நோக்கி ஒரு காட்சியை எடுக்கணும் அப்படின்னா வந்து வானூர்தியில் தான் நீங்கள் போகணும். ஒரு ஹெலிகாப்டரில் ஏறி உட்காந்து ஒரு கேமரா வச்சுட்டு இந்த பூமியில் என்ன நடக்குதுன்னு எடுத்துகிட்டு இருந்தாங்க, அல்லது பலூனில் போவாங்க. அதுக்கப்புறம் அந்த கிரெயின் ஷாட் அப்படின்னு வந்தது, ஒரு பெரிய கிரெயின் வச்சு உச்சிக்கு போய் கீழே பார்த்து எடுத்தாங்க. இன்றைக்கு வந்து அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கு வந்து அதை எளிதாக எடுக்கிறதுக்கு அந்த ஒரு கருவி வந்துருச்சு. அது பறந்து கொண்டே எவ்வளோ உயரத்துக்கு பறக்க முடியுமோ, ட்ரோன் கேமராக்கள் வந்துருச்சு. ட்ரோன் கேமராக்கள் வந்து எவ்வளோ உயரத்துக்கு பறக்கணுமோ அந்த அளவுக்கு போய் மேலிருந்து கீழ் நோக்கி காட்சியை வந்து பதிவு செய்கிறாங்க. அது மாதிரி எடிட்டிங்க்கு வந்து புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு. அந்த கேமராவை வந்து மிகப்பெரிய அளவிற்கு முன்னேற்றம் வந்துருச்சு. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து எப்படி மற்ற துறைகளில் முன்னேற்றம் இருக்கா, சினிமாவினுடைய அந்த ஃபார்மேட்டு அதுவே பெரிய அளவுக்கு நீங்கள் மாறி போச்சு. நீங்கள் வந்து அன்றைக்கு ஒரு 2.5 மணி நேரம் சினிமா பார்க்கணும் அப்படின்னா வந்து ஒரு 14 ரீல் கொண்ட ஃபிலிம் வேணும். 14 ரீல் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் திரைப்படத்தை பொறுத்து நான் சொல்கிறேன். நான் வந்து 14 ரீல், 140 நிமிஷம், ஒரு ரீல் வந்து 10 நிமிஷம் ஓடும். அந்த ரீலை எடுத்து அந்த ஃபிலிமை எடுத்து அந்த ப்ரொஜெக்டரில் மாட்டி நீங்கள் அதை வந்து இயக்கணும். அப்போ அப்படி தான் சினிமா தேட்டர்லாம் இன்றைக்கு இயங்கிட்டு இருந்தது. சினிமா தேட்டரே இன்றைக்கி மாறிப்போச்சு, எல்லாமே டிஜிட்டல் ஆகிப்போச்சு. நேரடியாக சேட்டலைட் மூலமாக வந்து இன்றைக்கு திரையரங்கில் ஒரு சினிமாவை வந்து ஒளிபரப்புகிறாங்க. ஒரு பென்ட்ரைவில் வந்து நீங்கள் வந்து பல படங்களை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் பார்க்க முடியுது, உங்கள் செல்ஃபோனில் பார்க்க முடியுது. அப்போ தொழில்நுட்பன்றது ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு உள்ளாகி போயிடுச்சு.
ஐயா, இயற்கை, விலங்குகள், பறவைகள், பாதுகாப்பு போன்றவற்றை உலக சினிமா மூலம் மக்களுக்கு எவ்வாறு அறிவுறுத்தலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
இது மாதிரியான பொருள் கொண்ட படங்கள் வந்து எடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து வைல்டு லைஃப் படங்கள் இருக்குது, அதில் விலங்குகள், பறவைகள், அது எல்லாமே கவர் ஆகிடுது. இயற்கை அப்படின்னு வரும்போது என்விரான்மெண்ட்டு, சம்பந்தமான திரைப்படங்கள்லாம் நிறையா வந்து அது சம்மந்தம் அந்த துறையில் இருக்கக்கூடியவங்க வந்து அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இப்போ வந்து சுற்றுச்சூழலை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறனா அப்படின்னா, இன்றைக்கு வந்து சுற்றுச்சூழல் பற்றிய படங்கள் வந்து யூடியூப் போன்ற தளங்களில் இன்றைக்கி ஏராளமாக கிடக்கு. விலங்குகளை பற்றிய, விலங்குகள் நலத்தை பற்றிய தெரிஞ்சுக்கிறனா, விலங்குகளை பற்றிய ஒரு அறிவு நமக்கு வேணும்னா அது குறித்த நிறையா படங்களும் இருக்குது. ஸோ அதையெல்லாம் வந்து சுற்றுச்சூழலினுடைய முக்கியத்துவத்தை முன்னிறுத்தி, விலங்குகளுடைய நலத்தை முன்னிறுத்தி நிறைய திரைப்படங்கள் இன்றைக்கி வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாமே வந்து இன்றைக்கு யூடியூப் போன்ற தளங்களில் ஏராளமாக கிடக்கு. அறிவை தேடுபவர்களுக்கு அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும்.
இணையதளம் மற்றும் பிற சமூக ஊடகங்களில் திரைப்படங்கள் இன்றைக்கி கையடக்க செயல்கள் மூலமாக வந்துருச்சு. அப்படி வந்த பிறகும் திரைப்படங்கள் உலக சினிமாவினுடைய தரம் அந்த சூழ்நிலையில் இப்போ எப்படி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
இப்போ ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்குமே வந்து மாற்றங்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. 60களில் சினிமா இருந்த மாதிரி 70களில் கிடையாது, 70களில் இருந்த மாதிரி 80களில் கிடையாது, 80களில் இருந்த மாதிரி 90களில் கிடையாது. ஸோ ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்குமே வந்து ஒரு திரைப்படத்தின் உள்ளடக்கம் மாறுது, திரைப்பட ஆக்கத்தினுடைய அந்த தொழில்நுட்ப பங்கேற்பு அதுவும் மாறுது. இன்றைக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வந்து திரைப்பட ஆக்கத்தில் வந்து அந்த படத்தொகுப்பு எடிட்டிங் வந்து ஒரு முக்கியமான பங்காற்றக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். அது வந்து காட்சிகளை வந்து பல்வேறு இடத்துல எடுத்து பல நேரங்களில் எடுத்து தொகுக்கிறாங்க, அது வந்து படத்தொகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு வந்து சிங்கிள் ஷாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஷாட்டு, கேமராவை ஆரம்பித்தா அது 15 நிமிஷமோ 30 நிமிஷமோ அல்லது 60 நிமிஷமோ 120 நிமிஷமோ ஒரே ஷாட்டு, கேமராவை கட் பண்ணாமலேயே நிறுத்தாமலேயே ஒரே ஷாட்டில் எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி தொழில்நுட்பம் வந்து சினிமாவெல்லாம் அந்தளவுக்கு ஒரு புதுமைகள் வந்து வந்துட்டுருக்கு.
ஐயா, தற்போது இருக்கக்கூடிய முதியவர்கள் வயதானவர்கள் இவங்க எந்த மாதிரியான உலக சினிமாக்களை விரும்பி பார்க்குறாங்க, அவங்களுடைய ஆர்வம் எந்த மாதிரி படங்களில் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
உலக சினிமாக்களை வந்து விரும்பி பார்க்குறவங்க வந்து ஒரு சிறு பிரிவு தான். எந்த நகரத்துக்கு நீங்கள் போனாலும், சென்னைக்கு போனாலும் சரி, பெங்களூர் போனாலும் சரி, எல்லாம் போனாலும் அங்கே வந்து உலக திரைப்படங்களை விரும்பி பார்க்குறவங்களை வந்து ஒரு பிரிவினர் வந்து துறையை சேர்ந்தவங்க. இன்னொன்று வந்து இளைஞர்கள் நிறையா புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா கற்றுக்கணும்னு ஆர்வம் உள்ளவங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் அவங்க இருக்கிறாங்க எந்த நகரத்துக்கு போனாலும். ஸோ இவங்க தான் வந்து இந்த உலக திரைப்படங்களை பார்க்க ஆர்வம் காட்டுறாங்க. பொதுவாகவே வந்து உலக திரைப்படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, சினிமா அப்படின்னு பார்க்கும்போது வயது வந்தவர்களுக்கு, 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்காக தான் சினிமாவே வந்து எடுக்கிறாங்க. 18 வயதுக்கு மேல் உள்ளவங்க யார் வேணாலும் எந்த வகையான சினிமாக்களையும் நீங்கள் பார்க்க முடியும். அது வந்து ஹாரர் மூவியாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு ட்ராமா மூவியாக இருக்கலாம், ஒரு ஹிஸ்ட்ரி மூவியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு அது 60 வயசானாலும் 70 வயசானாலும் எல்லாருக்குமான சினிமா தான் அதை வந்து. ஆனால் 18 வயதுக்கு கீழே அப்படின்னு வரும்போது அந்த வயதை பொறுத்து யார் யார் இந்த சினிமா பார்க்கலாம் அப்படின்றது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, யார் பார்க்கலாம் யார் பார்க்கக்கூடாது அப்படின்றது. ஸோ பொதுவாகவே 18 வயசு மேலே வந்துச்சுட்டானா யார் வேணாலும் என்ன சினிமா வேணாலும் பார்க்கலாம்.
ஐயா, இப்போ உலக சினிமாவில் இளைஞர்கள் எந்த மாதிரியான கதைக்களம் உள்ள சினிமாக்களை பார்க்குறதுக்கும் இயக்குறதுக்கும் விரும்புகிறாங்க, இளைஞர்களுடைய பார்வையில் உலக சினிமா எப்படி இருக்குது?
புதுமையாக ஒரு கதையை எடுத்துக்கொண்டு அந்த கதையை வந்து ஒரு புதிய பாணியில் வந்து சொல்லக்கூடிய ஆர்வம் தான் இன்றைக்கி நிறைய இயக்குநர்கள்ட்ட இருக்குது. இன்றைக்கு வெளிவந்து கொண்டு இருக்கக்கூடிய திரைப்படங்களை நாம் வந்து அதனுடைய கதையமைப்பை பார்க்கும் பொழுது, அது எடுக்கப்பட்டிருக்க விதத்தை பார்க்கும் பொழுது, ஒவ்வொன்றும் ஒரு பாணியில் ஒரு புதிய விதமாக தான் இருக்குது. இப்போ நம்ம புதுக்கோட்டையில் நடைபெற்ற ஒரு உலக திரைப்பட விழாவிலே வந்து கூழாங்கல் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை நம்ம திரையிட்டோம். இப்போ கூழாங்கல் வந்து நீங்கள் வந்து நம்ம தமிழ் சினிமா தியேட்டர்களில் பார்க்குற படத்திற்கும் கூழாங்கல் திரைப்படத்துக்கும் சம்மந்தமே இருக்குது. அப்படி ஒரு புதிய அணுகுமுறை அந்த திரைப்படம் வந்து, கதை எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது அது எடுக்கப்பட்ட விதம், அது சொல்லப்பட்ட விதம், திரையில் அது சொல்லப்பட்ட விதம், ரெண்டையும் எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா சம்மந்தமே இருக்காது. நம்ம திரையரங்களை பார்க்குற படத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்படி ஒரு புதுமை வந்து இன்றைக்கு வந்து உலகளாவில் வந்து வந்துட்டுருக்கு. நிறைய இளம் இயக்குநர்கள் வந்து தங்களுடைய அந்த கதை சொல்லல் பாணியை வந்து புதிய புதிய வகையில் வந்து முயற்சி பண்ணி பார்த்துட்ருக்குறாங்க. சிங்கிள் ஷாட்டில் எடுக்கிறாங்க, அல்லது வந்து தமிழில் உடந்த பாடல்களே இல்லாத சினிமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரக்கூடிய சினிமாக்கள் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு எல்லாமே வந்து உலக அளவில் வந்து ஒரு பெரிய மாற்றங்களை வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க இளைஞர்கள் வந்து.
ஐயா, உலகத்தர சினிமா எடுக்க எவ்வளவு காலம் ஆகுது, அதனுடைய அதுக்கு எவ்வளவு செலவாகுது, அதை எத்தகைய கதைகளை வந்து உலக சினிமாவாக வடிவமைக்கிறாங்க, அதை பற்றி அதனுடைய தேவைகள் இப்போ எப்படி இருக்குது?
காலம் செலவு எல்லாமே வந்து நீங்கள் என்ன கதையை நீங்கள் வந்து சினிமாவாக சொல்ல போகிறீங்க அப்படின்றத பொறுத்தவரை இருக்குது. சினிமாவில் வந்து நான் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, கதை வசனம் கதையும் அந்த கதையை அந்த கதையை ஒட்டி எழுதப்படுகிற வசனங்களும் தான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸோ இதுதான் வந்து காலத்தை தீர்மானிக்கும், இதுதான் வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்றத தீர்மானிக்கும். நீங்கள் ஒரு காட்சியை வந்து ரயில்வே ஸ்டேஷனில் எடுக்கிறீங்களா, வீட்டில் எடுக்கிறீங்களா, விமான நிலையத்தில் எடுக்கிறீங்களா, கப்பலில் எடுக்கிறீங்களா, போட்டில் எடுக்கிறீங்களா அப்படின்றத பொறுத்து தான் வந்து அதனுடைய செலவு வந்து நிர்ணயிக்கப்படும், அதனுடைய காலம் நிர்ணயிக்கப்படும். அதனால் ஒரு படைப்பாளி என்ன எந்த வகையான எந்த கதையை தேர்ந்தெடுக்கிறாரு என்பதை பொறுத்து தான் மற்றதெல்லாம் தீர்மானிக்கப்படும்.
ஐயா, இப்போ ஒரு படைப்பாளி இருக்கார் அப்படின்னா அவருக்கு நிறைய கற்பனை எண்ணங்கள்லாம் உருவாகும், அந்த கற்பனை எண்ணங்களை திரைப்படமாக வடிவமைக்கிறதுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்குது, அதை வடி எல்லா கற்பனை பண்ணுற எல்லாத்தையுமே அவரால் திரைக்கு முன்னாடி கொண்டு வந்துட முடியுமா? அதை எப்படி அதை நீங்கள் பார்க்குறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
அதுக்கு ஒரு வரையறை கிடையாது. ஆனால் வரையறை எப்படி, அதாவது நீங்கள் ஒரு படைப்பாளி அப்படின்னா, சினிமா படைப்பாளி அப்படின்னா, நீங்கள் விரும்பின கதையே சினிமாவாக நீங்கள் படைக்கலாம். இதில் எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா, வந்து நமக்கு வந்து தணிக்கை முறை இருக்கிறது. நீங்கள் எதை வேணாலும் சினிமாவை எடுத்துட முடியாது, எடுத்து பார்வையாளர்கள் கொண்டு போயிட முடியாது, தணிக்கை முறை இருக்குது. நீங்கள் தேட்டரில் போய் ஒரு படத்தை போடணும், நீங்கள் தயார் பண்ண நீங்கள் எடுத்த ஒரு சினிமாவை தேட்டரில் போய் போடணும் அப்படின்னா, நீங்கள் வந்து தணிக்கை குழுக்கிட்ட கொண்டு போய் அதனுடைய அனுமதியை வாங்கி கொண்டு தான் நீங்கள் வந்து தேட்டரில் கொண்டு போய் போட முடியும். அப்போ வந்து ஒரு நாட்டை பொறுத்து, அங்கே இருக்கக்கூடிய அரசை பொறுத்து இந்த தணிக்கை முறை என்பது இருக்குது. ஸோ நீங்கள் என்ன வேணாலும் எடுக்கலாம், ஆனால் எடுத்ததை நீங்கள் திரையிடுவதற்கு முன்னாடி அரசனுடைய ஒப்புதல், அதாவது தணிக்கை குழுவினுடைய ஒப்புதல் வாங்கி தான் நீங்கள் பண்ண முடியும்.
இந்த தொழில்நுட்பங்கள் வந்ததுக்கு பின்னாடி ஆரம்ப கால கட்டங்களில் சினிமா எடுக்கக்கூடிய அந்த சிரமங்கள் இப்போ வெகுவாக குறைஞ்சிருக்கு. இதன் மூலமாக இந்த கருவிகளை வச்சு அதிகமாக இயக்குறதுனால ஏதாவது அதில் இன்னும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் இன்னும் செய்யலாம், அதை இன்னும் எளிமைப்படுத்துறதுக்கு உண்டான முறைகள் ஏதாவது இருக்கா?
சினிமா எடுப்பது என்பது இன்றைக்கு எளிமையானதான். ஏன்னா நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோனில் இன்றைக்கி வந்து படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செல்ஃபோனில் எடுக்கப்பட்ட குறும்படங்களுக்கான போட்டி கூட இன்றைக்கி நடக்குது. ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு நீங்கள் ஒரு குறும்படத்தை உங்கள் செல்ஃபோன்லேயே எடுத்து அனுப்பிச்சி வைங்க, சிறந்த குறும்படத்திற்கு நாங்கள் வந்து விருது தரோம் அப்படின்னு சொல்லி நிறைய அமைப்புகள்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. நீங்கள் வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகளை இது இன்றைக்கி வந்து செல்ஃபோனில் வந்து ஒரு ஒரு பதிவு பண்ணுறக்கூடிய ஒரு நிலைமை வந்து இன்றைக்கி எல்லாருமே செய்கிறாங்க. ஸோ சினிமா எடுப்பது என்பது நீங்கள் உங்கள் ஆர்வத்தை பொறுத்து தான். நீங்கள் உங்கள் ஆர்வத்தை பொறுத்து, எனக்கு இந்த வகையான கேமரா இருந்தால் போதும், நான் ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு குறும்படம் எடுப்பேன், எனக்கு இந்த வகையான கேமரா கிடைச்சா நான் 90 நிமிஷத்தில் இப்படி ஒரு படம் எடுப்பேன் அப்படின்றது உங்களுடைய கற்பனைக்கு வந்துருச்சு. உங்களுடைய கைவசம் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு பொறுத்து அது வந்துருச்சு. நீங்கள் வந்து நீங்கள் செல்ஃபோன்லேயே எடுத்து ஒரு பெரிய படைப்பை உருவாக்கலாம். ஒரு மிகப்பெரிய கேமராவில் எடுத்து ஒன்றும் இல்லாத கதையை கூட நீங்கள் வந்து எடுக்கலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கு சுதந்திரம் இருக்குது, அந்த அளவுக்கு வசதிகள் வந்து விட்டது. தொழில்நுட்ப வசதி என்பது எங்கேயோ போயிடுச்சு.
இப்போ அந்த இயக்கம் நடிகர்கள் வகையில் பெண்களுடைய பங்களிப்பை பற்றி முன்னாடியே அதை பற்றி சொன்னீங்க. இன்னும் அவங்க பெண்கள் வந்து திரைத்துறையில் வந்து முன்னேற்றம் அடைகிறதுக்கான ஏதாவது சில தடைகள் இருக்கா? அவங்க இன்னும் மாதிரி என்ன மாதிரியான வேலைகள் செஞ்சால் இன்னும் பெண்களுடைய முன்னேற்றம் சினிமா துறையில் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க?
பெண்கள் வந்து இன்றைக்கி வந்து துவக்க காலத்தில் வந்து சினிமாவினுடைய துவக்க காலத்தில் வந்து பெண் வேஷத்தில் ஆண்கள் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பெண்கள் வந்து நடிக்க வந்தாங்க. இன்றைக்கும் வந்து நிறைய பேர் நடிக்க வர்றாங்க. ஆனால் வந்து இயக்கம் அப்படின்னு வருகிற பொழுது, அல்லது தொழில்நுட்பம் அப்படின்னு வருகிற பொழுது, ஒரு கேமராவை இயக்கக்கூடிய, அல்லது வந்து ஒரு எடிட்டிங் ஒர்க்கு செய்யக்கூடிய, அல்லது வந்து சவுண்ட் ரெக்கார்டிங் ஒர்க்கு செய்யக்கூடிய, அல்லது வேறு தொழில்நுட்ப வேலைகள் செய்யக்கூடியதில் வந்து பெண்களுடைய பங்கு வந்து கம்மி தான். பெண்கள் வந்து தாராளமாக வரலாம். நீங்கள் ஆர்வம் இருந்தால் எந்த துறைக்கும் போகலாம். ஏன்னா விமான ஓட்டுறத்துறைக்கு போகலாம், இராணுவத்துக்கு போகலாம், காவல்துறைக்கு போகலாம், எங்கே வேணாலும் போகலாம், ஆர்வத்தை பொறுத்து தான். அதனால் வாய்ப்பு இருக்குது. பெண்கள் வந்து சினிமா துறையில் எந்த துறையில் வேணுமானாலும் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பெண்கள் தான் வந்து முடிவு செஞ்சு அவங்க நிறையா வரணும். ஆனால் கம்மி தான். இன்றைக்கி நம்ம வந்து ஒப்பீட்டளவில் பார்க்கும்பொழுது பெண்களுடைய பங்கேற்பு என்பது சினிமா துறையில் வந்து கம்மி தான். பொதுவான விஷயம் அப்படின்னும்போது, இது வந்து ஒரு மொழிக்கு மொழி மாறுபடும். இப்போ தமிழை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த காலத்தில் வந்து காதல் தான் மையமாக இருந்தது சினிமாவில், இன்றைக்கும் காதல் தான் மையமாக இருக்குது. இது மாதிரி காதல், ஆண் பெண் உறவுகள், குடும்ப உறவுகள், இது வந்து அன்றைக்கும் சினிமாவாக வந்து கொண்டிருந்தது, இன்றைக்கும் சினிமா வந்துட்டுருக்கு. இதுதான் உலக அளவில் போய் பார்த்தோம்னா வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது, உள்ளடக்கத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஒரு போர்களை மட்டுமே, நடைபெற்ற போர்களை மட்டுமே சொல்லக்கூடிய உள்ளடக்கத்தை கொண்ட திரைப்படங்கள் எவ்வளவு வந்துட்டுருக்கு, அல்லது வந்து போராட்டங்களை சொல்லக்கூடிய திரைப்படங்கள், மக்களுடைய போராட்டங்களை சொல்லக்கூடிய திரைப்படங்கள் வந்துட்டுருக்கு, தொழிலாளர்களுடைய போராட்டங்களை சொல்லக்கூடிய, மாணவர்கள் இளைஞருடைய போராட்டங்களை சொல்லக்கூடிய உள்ளடக்கத்தை கொண்டதுலாம் அதெல்லாம் இன்றைக்கி நிறையா மாறிடுச்சு. உலக சினிமாவில் நிறையா மாறி இருக்குது, ஆனால் தமிழ் சினிமாவில் நம்ம இன்னும் காதலுக்குள்ளே தான் நிற்கிறோம். நம்ம வந்து பொதுவாக ஒரு இளைய சமுதாயத்துடைய மனோபாவம் வந்து இன்னும் வந்து சினிமா வந்து ஒரு பொழுதுபோக்கு அப்படின்ற ஒரு மனோபாவம் தான் இருக்குது. அதனால் அவங்க வந்து காதல், சண்டை, பாடல்கள், ஒரு நாயக விரும்புகிறது, நான் வந்து இவரோட ரசிகன்னா வந்து அவருடைய படம் தான் எனக்கு வந்து வேணும், தீபாவளிக்கு தலைவர் படம் வந்துருச்சா, பொங்கலுக்கு தலைவர் படம் வந்துருச்சா அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு ரசிக கூட்டம் தான் நம்ம தமிழை பொறுத்து இருக்குது. ஸோ இவங்களுடைய ரசனை மாறுகிற பொழுது தான் சினிமாவினுடைய படைப்பும் மாறும். அந்த ரசனையை மாற்றுவதற்காக தான் வந்து திரைப்பட சங்கங்கள் வந்து முக்கியமாக இயங்கிட்டுருக்கு.
ஐயா, இப்போ புதிய கோணங்களை திரைப்படங்கள் எடுக்கும்போது ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி திரைப்படங்கள் எடுத்தால் அது வந்து வியாபார ரீதியாக வெற்றி பெறுமா, இது மக்கள் மனதில் ஒரு இடம் பிடிக்குமா அப்படிங்கிற சில பய உணர்வுகளும் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அப்போ புதிய வகையில் திரைப்படங்களை எடுக்கும் பொழுது அது என்ன மாதிரியான மக்கள் மனதில் இடம் பிடிக்குது, அது வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கா, அது எப்படி நம்ம செயல்படுத்துறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
சினிமாக்களை பார்ப்பதற்கு தியேட்டர்களை விட்டால் ஒரு வழி இல்லை அப்படின்றது இருந்த ஒரு காலத்தில் தான் இந்த பயம்லாம் இருந்தது. அது ஆனால் இன்றைக்கு வந்து அது மாறி போயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கு வந்து ஓடிடி அப்படின்ற ஒரு தளத்தில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் விரும்பிய வண்ணம் வந்து ஒரு திரைப்படத்தை வந்து எடுத்து வெளியிட முடியும். நீங்கள் விரும்பிய வண்ணம் ஒரு திரைப்படத்தை எடுத்து யூடியூப் போன்ற தளங்களில் அப்லோட் பண்ணலாம். பண்ணிவிட்டு விளம்பரங்களின் மூலமாக நீங்கள் வந்து அதுக்கான வருமானத்தை நீங்கள் வந்து பெற முடியும். அப்போ இன்றைக்கி வந்து தியேட்டர்கள் மட்டுமே நம்பி இருந்த காலம் போய் போயிடுச்சு, அது போயிடுச்சு. ஸோ இன்றைக்கு வந்து மக்கள்கிட்ட நீங்கள் விரும்பிய விதத்தில் ஒரு திரைப்படத்தை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கான வசதி வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்குது. இணையதளம், இந்த இணையதளத்தின் மூலமாக நீங்கள் எப்படிப்பட்ட படத்தை வேணாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தலாம். அதனால் பயப்படவே வேண்டியதில்லை, எந்த ஒரு உள்ளடக்கத்தை வைத்து நீங்கள் தைரியமாக சினிமா எடுக்கலாம். அது மாதிரி நிறைய சினிமாக்களும் இன்றைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சினிமா எடுப்பதற்கு வந்து பெரிய செலவு என்பது வந்து அந்த காலத்தில் இருந்தது உண்மை தான். ஏன்னா அந்த காலத்தில் இருந்த தொழில்நுட்பம் அந்த ஃபிலிமுக்கே வந்து ஒரு பெரிய அளவுக்கு தொகையை நீங்கள் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த முன்னாடி மாதிரி இப்போ கிடையாது, இப்போ ரொம்ப காலம் மாறி போச்சு. அதனால தொழில்நுட்பமும் மாறி போச்சு, அதனால் ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட்டு 100,000 ரூபாயில் எடுக்கணும், 1 கோடி ரூபாயில் எடுக்கணும், 100 கோடி ரூபாயில் எடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா, அதற்குள்ளார ஒரு கதையை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை எவ்வளோ பணத்தில் வேணாலும் நீங்கள் சினிமா எடுக்கலாம். இன்னொன்று, சினிமா எடுப்பதற்கு இன்றைக்கு வந்து சினிமாவை வியாபாரமாக அணுகிறாங்க இல்லையா, இது வந்து ஒரு பிஸ்னஸ், இவ்வளோ செலவு பண்ணுறோம், இவ்வளோ பெரிய ஒரு நடிகரை, ஒரு பெரிய நடிகரை நம்ம வந்து கதாநாயகனாக போடுறோம், அவருக்கு இத்தனை கோடி சம்பளம், இந்த நடிகையை போடுறோம் அவங்களுக்கு இத்தனை கோடி சம்பளம், இந்த ஒரு இசையமைப்பாளரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அவருக்கு இத்தனை கோடி சம்பளம் அப்படின்னு அதெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு 100 கோடி 200 கோடி செலவழித்து அதுக்கப்புறம் அந்த திரைப்படத்தை எடுத்து அதில் 500 கோடி சம்பாதிக்கலாம், 1000 கோடி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சினிமாவை வணிக ரீதியாக அணுகிறவங்க தான் இப்படி ஒரு பட்ஜெட் போட்டு பெருசாக பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் நீங்கள் விரும்புனா சில லட்சங்களில் நல்ல திரைப்படத்தை கொண்டு வர முடியும், சில கோடிகளில் பிரம்மாண்டமான படங்களை எடுத்து ரசிகர்களுக்கு கொண்டு வர முடியும்.
இந்த உலக திரைப்பட விழாவை பொறுத்த மட்டும் இல்லை, சிறந்த படங்கள் அப்படின்னு சில படங்களை தேர்வு செய்கிறோம். பொதுவாக சிறந்த படங்கள் அப்படின்னா குறைந்தபட்சம் அந்த படங்களில் என்னென்ன மாதிரியான வடிவமைப்பு, என்னென்ன மாதிரியான காட்சிகள், என்னென்ன மாதிரியான நோக்கங்கள் இருந்ததுன்னா அந்த சிறந்த வகை, இந்த படங்கள் சிறந்த படங்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
இல்லை, சிறந்த திரைப்படம் அப்படின்றதுக்கு நீங்கள் வந்து குறிப்பிட்ட அளவுகோலை வைத்து விட முடியாது. இப்போ திரைப்பட விழாக்கள் வந்து உலகம் முழுக்க இன்றைக்கி திரைப்பட விழாக்கள் நடக்குது. அந்த திரைப்பட விழாக்களில் வந்து நல்ல திரைப்படங்களை, ஒரு நல்ல திரைப்படம், ஒரு சிறந்த இயக்குனர், சிறந்த திரைப்படம், சிறந்த நடிகர் அப்படின்னு அதை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு நடுவர் குழு அமைக்கிறாங்க. அந்த நடுவர்களினுடைய பார்வையில் அது எப்படி அமையுது அப்படின்றத பொறுத்து தான் வந்து ஒரு நல்ல திரைப்படம் அப்படின்னு ஒரு சிறந்த திரைப்படம் வந்து தேர்ந்தெடுக்கப்படும். ஆனால் பொதுவாக ஒரு சிறந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய முறையில் கதை சொல்லக்கூடிய ஒரு ஸ்டைல், ஒரு பாணி, அது மாதிரி ஒரு ஒரு சமூகத்தினுடைய யதார்த்தமான வாழ்க்கை மனிதர்களை பற்றி சொல்லக்கூடிய கதைகள், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட படங்கள் தான் வந்து சிறந்த படங்களாக கிட்டத்தட்ட எல்லா உலக அளவில் நடக்கக்கூடிய எல்லா திரைப்பட விழாக்களையுமே அப்படிப்பட்ட படங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுது. அப்படிப்பட்ட படங்கள் தான் போட்டியிட முடியும். முதல்ல வந்து போட்டிக்கு அவங்க வந்து ஒரு தகுதி பெறுவதற்கே வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல திரைப்படத்தை கொண்டு போய் கொடுக்க வேண்டியிருக்கு. அதாவது தனியார்களும் விருதுகள் கொடுக்குறாங்க, தனியார் தனி அமைப்புகளும் கொடுக்குறாங்க. இப்போ ஃபிலிம்பேர் பத்திரிகை இருக்குன்னா ஃபிலிம்பேர் வந்து அவங்க விருது கொடுக்குறாங்க, சிறந்த நடிகர். தென்னிந்திய படங்களுக்கு கொடுக்குறாங்க, வடஇந்திய படங்களுக்கு கொடுக்குறாங்க. தென்னிந்திய மொழிகளில் இப்போ தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இப்படி தென்னிந்திய மொழிகளில் வரக்கூடிய சிறந்த படங்களுக்கு சிறந்த நடிகர், சிறந்த நடிகை, இசையமைப்பாளர், குழந்தை நட்சத்திரம் அப்படின்னு பல விருதுகள் கொடுக்குறாங்க. அரசாங்கமும் கொடுக்குது, மாநில அரசாங்கம் கொடுக்குறாங்க, மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க. இதே தான் சிறந்த நடிகர், சிறந்த நடிகை, சிறந்த படம், சிறந்த ஒளிப்பதிவாளர், சிறந்த பாடலாசிரியர், இவ்வளோதான். ஸோ எல்லா கேட்டகரியிலையும் வகையிலையும் வந்து அரசாங்கம் கொடுக்குது, தனியாரும் கொடுக்குறாங்க. இன்றைக்கு வந்து தொலைக்காட்சி நிறுவனங்கள் கூட இன்றைக்கு வந்து விருதுகள் கொடுக்குறாங்க. அதனால் விருதுகளுக்கு இன்றைக்கி பஞ்சமே இல்லை. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஒரு விருது அப்படின்னு சொல்லலாம். மத்திய அரசு வந்து இந்தியாவினுடைய பல்வேறு மொழிகளில் திரைப்படங்கள் வருது. வங்காளத்திலேருந்து வரும், மலையாளத்திலேருந்து வரும், தமிழ்லேருந்து போகும். அப்போ தமிழில் வந்து ஒரு சிறந்த திரைப்படம் அப்படின்னு ஒரு படம் தேர்வாகுது அப்படின்னா வந்து அது வங்கமொழி படத்தை விட, ஒரு மலையாள மொழி படத்தை விட, ஒரு இந்தி மராத்தி மொழி படத்தை விட ஒரு சிறந்த படமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு வந்து. அப்போ மத்திய அரசின் விருது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விருது. எல்லாவற்றையும் தாண்டி மத்திய அரசு வந்து தாதா சாஹேப் பால்கே விருது அப்படின்னு ஒரு விருது கொடுக்குறாங்க. இந்தியாவின் ஒரு மிகச்சிறந்த ஒரு சினிமா துறையில் பங்களிப்பு செய்தவருக்கு அது ஒரு கொடுக்குறாங்க. அதுதான் வந்து ஒரு உயர்ந்த ஒரு விருது, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய தாதா சாஹேப் பால்கே விருது.
ஐயா, இதுவரைக்கும் உலக சினிமா குறித்த கேள்விகளுக்கு மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் நேயர்களுக்கு எளிமையாகவும் புரியும்படி பதில்களை கூறிய உங்களுக்கு புதுகை பண்பலை சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
நன்றி. எனக்கு இப்படி நேயர்களோடு உலக திரைப்படம் குறித்து பேசுவதற்கும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் வாய்ப்பளித்த புதுகை பண்பலிக்கு என்னுடைய நன்றி.
நேயர்களே, இதுவரை சமூக பார்வையில் உலக சினிமா என்ற தலைப்பில் புதுகை ஃபிலிம் சொசைட்டியின் நிறுவனர் மற்றும் செயலாளர் திரு எஸ் இளங்கோ அவர்கள் ஆற்றிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.